அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழ் ஓசை. நவம்பர் மாதம் 24 வியாழக்கிழமை இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ்ஓசையில் முதல் செய்திருக்கே, பின்னர் தொடர் செய்திரங்கத்தில், இந்தியாவில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்ட நிலையில் மக்கள் படும் துன்பங்களை போக்க நடவடிக்கை எடுக்க கோரி திமுக சார்பில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டம்.
கருப்பு பணத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு நிம்மதியாக இருக்கிறார்கள். ஆனால் கருப்பு பணத்திற்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் பல துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள்.
இலங்கை பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் ரவீந்திரநாத் காணாமல் போய் 10 ஆண்டுகள் ஆகும் நிலையில் அது பற்றிய ஒரு ஆய்வு.
2 யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிராக இந்த உணர்வுகள் பல்கலைக்கழகத்திலே மேலோங்கினது உண்மை
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
இளம்பரதி மற்றும் பிரமிளா கிருஷ்ணன்.
தெற்கு பாக்தாத்தில் உள்ள கிராமத்தில் நிகழ்ந்த குண்டு தாக்குதல் ஒன்றில் 20க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதாக ஈராக் பாதுகாப்பு துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த தாக்குதலில் பலியானவர்களின் எண்ணிக்கை அதிகம் என்று மற்ற சில தகவல்கள் கூறுகின்றன. ஒரு எரிபொருள் நிலையம் அருகே வெடிகுண்டு நிரப்பிய லாரி ஒன்று வெடிக்க வைக்கப்பட்டது. அந்த நிலையத்தில் தான் ஷியா முஸ்லீம் யாத்ரீகர்கள் பயன்படுத்தும் பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. ஷியா முஸ்லீம்களை அடிக்கடி குறிவைத்து தாக்குதல் நடத்தும் IS குழு இந்த தாக்குதலுக்கும் பொறுப்பேற்றுள்ளது.
மியான்மரில் வசிக்கும் சிறுபான்மையின ரோஹிஞ்சா முஸ்லிம்களை மியான்மர் இன சுத்திகரிப்பு செய்ய முயல்வதாக மூத்த ஐநா அதிகாரி ஒருவர் BBC தெரிவித்துள்ளார். ரக்கின் மாநிலத்தில் உள்ள ரோஹிஞ்சாக்களை ஆயுதம் ஏந்திய படையினர் கொன்று வருவதாகவும், பலர் அண்டை நாடான வங்கதேசத்திற்கு தப்பியோட நிர்பந்திக்கப்படுவதாகவும் ஐக்கிய நாடுகள் அகதியின் முகமையைச் சேர்ந்த ஜான் மிக்கென்சி தெரிவித்துள்ளார்.
After the October 9th assassinations of 9 border guard police
October மாதம் எல்லை பகுதியில் இருந்த படையினர் மீது நடத்தப்பட்ட ஒருங்கிணைக்கப்பட்ட தாக்குதல்களை தொடர்ந்து பர்மா என்று அறியப்படும் மியான்மர் அரசாங்கம் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை நடத்தி வருகிறது.
கிழக்கு சீனாவில் உள்ள மின் உற்பத்தி நிலையத்தில் இருந்த ஒரு குளிர்ப்பு கோபுரத்தின் மீது கட்டப்பட்டிருந்த தற்காலிக சாரமேடை கவிழ்ந்து விழுந்ததில் 67 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் மின் உற்பத்தி நிலையத்தின் பெரும்பாலான ஊழியர்கள் பலியாகியுள்ளனர். ஜியாங்ஷி மாகாணத்தில் உள்ள இந்த மின் நிலையத்தில் கட்டடப்பணிகளை வேகப்படுத்தும்படி மேலாளர்கள் மின் நிலைய ஊழியர்களை அவசரப்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஊழல், தொழிற்சாலைகளில் உள்ள பாதுகாப்பு தர குறைபாடு மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் வேகம் குறைந்துள்ளதால் உற்பத்தியை அதிகரிக்க தொழிலாளர்களுக்கு தரப்படும் அழுத்தம் ஆகிய பல கூட்டு காரணங்களால் பெரும் தொழிற்சாலை விபத்துக்கள் சீனாவில் நடப்பது வழக்கமானது என்ற நிலையை உருவாக்கியுள்ளது.
சீனாவின் மேற்கு பகுதியில் தொடர்ந்து அமைதியின்மை நிலவும் ஷின்ஜியாங் பிராந்தியத்தில் உள்ள பொதுமக்களின் கடவுச்சீட்டுகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்ய தொடங்கியுள்ளனர். இதுபோன்ற கொள்கை திபெத்தியர்களுக்கும் பொருந்தும் என கருதப்படுகிறது. கடந்த சில வாரங்களாக இப்பகுதியில் மக்களின் நடமாட்டத்தின் மீது இந்த புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன என ஆங்காங்கே செய்திகள் வெளியாகின. ஆனால் இந்த விவகாரம் தற்போது சீனாவின் தேசிய ஊடகங்களிலும் செய்தியாக வெளியாகியுள்ளது.
சிரிய அரசு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் தாக்குதலில் துருக்கி இராணுவத்தைச் சேர்ந்த 3 படையினர் கொல்லப்பட்டதாகவும் மற்றும் பலர் காயமடைந்ததாகவும் துருக்கி இராணுவம் தெரிவித்துள்ளது. வடக்கு சிரியாவில் உள்ள அல்பாப் என்ற பிராந்தியத்தில் இந்த தாக்குதல் நடந்தது. இங்கு இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பு மற்றும் குருது தீவிரவாதிகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்திய சிரியாவின் கிளர்ச்சியாளர்கள் படைக்கு துருக்கி இராணுவம் ஆதரவு அளித்து வந்தது. இது உறுதி செய்யப்பட்டால் துருக்கியின் எல்லை தாண்டிய தாக்குதல் 3 மாதங்களுக்கு முன்பு தொடங்கியதிலிருந்து சிரிய அரசு படையினரால் துருக்கி படையினர் கொல்லப்படும் முதல் சம்பவம் இதுவாகும்.
புதிதாக பிறந்த குழந்தைகளை கடத்தியதாக எழுந்துள்ள சந்தேகத்தின் பேரில் 13 நபர்கள் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். சில குழந்தைகளை பிஸ்கட் பெட்டிகளில் வைத்து கடத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளும் இதில் அடங்கும். மேற்கு வங்கத்தில் கொல்கத்தா நகரத்துக்கு அருகில் ஒரு தனியார் மருத்துவமனையில் நடத்தப்பட்ட சோதனையில் கற்களிப்பு செய்ய விரும்பிய பெண்கள் அதற்கு பதிலாக குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுமாறு கூறப்பட்டனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்தியாவில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்ட நிலையில் மக்கள் படும் துன்பங்களை போக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழகத்தில் திமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. அது குறித்து ஜெயக்குமார் வழங்கும் குறிப்பு.
500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாதவைகளாக அறிவித்த மத்திய அரசின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து திமுக சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்பட்டது. பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை தொடர்வதாகவும், தங்கள் சொந்த பணத்தை பெற முடியாத மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் குறை கூறிய திமுகவினர் மோடி அரசாங்கத்தை கடுமையாக விமர்சனம் செய்து கோஷங்களையும் எழுப்பினார்கள். சென்னை புரசைவாக்கம் பகுதியில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தை தொடங்கி வைத்த சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் திமுகவின் பொருளாளருமான MK ஸ்டாலின் குளத்தூர் பகுதி வரை நீடித்திருந்த மனித சங்கிலி போராட்டக்காரர்களுடன் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மு க ஸ்டாலின், இந்த மனித சங்கிலி போராட்டமானது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய, குறிப்பாக பிரதமர் அவர்களால் கருப்பு பணத்தை ஒழிக்க கொண்டு வரப்பட்ட திட்டத்தின் நோக்கத்தை எதிர்த்து நடைபெறும் போராட்டம் அல்ல. கருப்பு பணத்தை ஒழிக்கின்ற அதே வேளையில் அன்றாடம் பிழைப்பு நடத்தக்கூடிய சிறு வணிகர்கள், நடுத்தர மக்கள், வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய தொல்லைகளும் துன்பங்களும் கொடுமைகளும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதை கண்டிக்கக்கூடிய வகையில்தான் இந்த மனித சங்கிலி போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகிறது என்றார்.
கருப்பு பணத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு நிம்மதியாக இருக்கிறார்கள். ஆனால் கருப்பு பணத்திற்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் பல துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். எனவே இது குறித்து உடனடியாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாராளுமன்றத்திலும் அதேபோல மாநிலங்களவையிலும் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி இது பற்றி உடனடியாக பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்
என்றார் மு க ஸ்டாலின். தொடர்ந்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த மு க ஸ்டாலின், இதே விவகாரம் தொடர்பாக வரும் 28ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள போராட்டமானது திமுக அறிவித்த போராட்டம் இல்லை என்றாலும் இந்திய அளவில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்க்கட்சிகளும் இணைந்து நடத்தக்கூடிய போராட்டம், அந்த போராட்டத்திற்கு திமுகவும் துணை நிற்கும் என்கிற வகையில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களின் எதிரில் அந்த போராட்டம் நடைபெறும் என்று திமுக தலைவர் கருணாநிதி அறிவித்துள்ளார் என்றும் குறிப்பிட்டார்.
ஜெயக்குமார், இதனிடையே உயர் மதிப்பு ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அரசு அறிவித்த பிரச்சினை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்த நிலையில் இன்று மாநிலங்களவையில் விவாதம் நடந்தது. அப்போது அரசு இந்த பிரச்சினையில் செயல்பட்ட விதத்தை முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கடுமையாக விமர்சித்தார். அது குறித்த ஒரு தொகுப்பு. இந்தியாவில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த திடீர் நடவடிக்கையை பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கடுமையாக விமர்சித்துள்ளார். ரூபாய் நோட்டு பிரச்சினை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும், அதில் பிரதமர் பங்கேற்று பதிலளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்தன. இந்த நிலையில் இன்று விவாதம் நடத்த அரசு தரப்பில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. பிரதமரும் அவைக்கு வந்திருந்தார். அப்போது காங்கிரஸ் தரப்பில் பேசிய மன்மோகன் சிங் அரசின் நோக்கத்தை விமர்சிக்காவிட்டாலும் அதை செயல்படுத்திய விதத்தை கடுமையாக விமர்சித்தார்.
The scheme has been implemented. It's a monumental management failure, and in fact, it is a case of organized loot and legalized plunder.
இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்ட விதம் மாபெரும் தோல்வி. உண்மையில் இது திட்டமிட்ட கொள்ளை, சட்டப்பூர்வமான சூறையாடல் என்றார் மன்மோகன் சிங். எந்த நாட்டிலாவது மக்கள் வங்கியில் டெபாசிட் செய்த தங்கள் பணத்தை அவர்களாலேயே எடுக்க முடியாது என்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பினார். அரசின் நடவடிக்கையால் நாட்டின் மொத்த உற்பத்தி 2% குறையும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் வேளாண் உற்பத்தி மற்றும் சிறுதொழில் துறையும் பாதிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு நாளும் ரிசர்வ் வங்கி புதிய புதிய திட்டங்களை அறிவிப்பது மக்களுக்கு நல்லதல்ல. இது பிரதமர் அலுவலகம், நிதியமைச்சகம் மற்றும் ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகளில் சரியான திட்டமிடல் இல்லை என்பதையே வெளிப்படுத்துகிறது என மன்மோகன் சிங் கண்டனம் தெரிவித்தார். மக்களுக்கு நிவாரணம் கிடைக்க நடைமுறை சாத்தியமான திட்டத்தை பிரதமர் அறிவிப்பார் என்று நம்புவதாக மன்மோகன் சிங் தெரிவித்தார். அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் விவாதத்தில் பங்கேற்காமல் பின்வாங்குவதாக நிதியமைச்சர் அருண்ஜேட்லி காட்டமாக பதிலளித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவாதத்துக்கு அரசு ஒப்புக்கொண்டதால் திடீரென அவர்கள் வியப்படைந்து விட்டதாக குறிப்பிட்டார்.
Morning we took the opposition by surprise by telling them that the prime minister also will participate in the debate, so the very basis of their conditions got knocked off. They were taken by surprise.
பிரதமரும் விவாதத்தில் பங்கேற்பார் என தெரிவித்து எதிர்க்கட்சியினரை வியப்பில் ஆழ்த்தினோம். அதனால் அவர்களது நிபந்தனை அங்கேயே தகர்ந்து போனது. எதிர்க்கட்சிகள் தரப்பில் பேசிய மூவருமே விவாதத்துக்கு தயாராக வரவில்லை. மதிய உணவுக்கு பிறகு புதிதாக நிபந்தனை விதித்தார்கள். அதனால் அவர்கள் விவாதத்துக்கே தயாராக இல்லை என்பதுதான் எங்கள் எண்ணம் என்றார் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி. இதனிடையே தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் டிசம்பர் 2ஆம் தேதி நள்ளிரவு வரை கட்டணம் ரத்து செய்யப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை செல்லாது என அறிவிக்கப்பட்ட பழைய 500 ரூபாய் நோட்டுகள் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு சேவைகளுக்காக பழைய நோட்டுகளை செலுத்துவதற்கான காலக்கெடு டிசம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அமெரிக்க டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு சமீப ஆண்டுகளில் அதிகபட்சமாக 17 காசுகள் வீழ்ச்சியடைந்து சுமார் 69 ரூபாய் என்ற அளவில் இருக்கிறது.
இதனிடையே இன்று நள்ளிரவு முதல் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் கொடுத்து மாற்றுவது நிறுத்தப்படுகிறது. இனிமேல் மக்கள் வங்கி கணக்குகளில் மட்டும் அந்த ரூபாய் நோட்டுகளை டெபாசிட் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசு மற்றும் ஊராட்சி பள்ளிகளுக்கான கட்டணம் 2000 ரூபாய் வரையும், அரசு கல்லூரிகள் கட்டணம், ப்ரீபெய்டு மொபைல் கட்டணம் 500 ரூபாய் வரையும், நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களில் 500 ரூபாய் வரை வாங்கப்படும் பொருட்கள் ஆகியவற்றுக்கும் 500 ரூபாய் நோட்டுகளாக இதை செலுத்தி அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். குடிநீர் மற்றும் மின் கட்டணங்களையும் செலுத்தலாம். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கை கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் ரவீந்திரநாத் காணாமல் போய் இன்றுடன் 10 ஆண்டுகள் ஆகும் நிலையில் இன்னும் அவரது நிலை தெரியவில்லை. அதுகுறித்து ஆர் உதயகுமார் வழங்கும் செய்தி.
கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரான பேராசிரியர் எஸ் ரவீந்திரநாத் காணாமல் போன 10வது ஆண்டு இன்று பல்கலைக்கழக சமூகத்தினால் நினைவுகூரப்பட்டது. பேராசிரியர் ரவீந்திரநாத் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்தின் உண்மைநிலையை அரசாங்கம் கண்டறிய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பல்கலைக்கழகத்தின் கல்வி மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் இன்று கவனயீர்ப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். கிழக்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் நடைபெற்றது.
தலைநகர் கொழும்பில் ஒரு சர்வதேச மாநாட்டில் பங்கு பற்றி மதிய போசனம் அறிந்து விட்டு ஓய்வில் இருக்கும்போது அந்த மாநாட்டு மண்டபத்தில் வைத்தே அவர் காணாமல் ஆக்கப்பட்டுள்ள என்பது ஒரு சிறு விடயம் அல்ல. அவர் ஒரு பெரிய கல்விமான், அதுவும் ஒரு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக இருக்கும் காலத்தில் அவர் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளார். அவர் காணாமல் போய் 10 வருடங்கள் ஆகிவிட்டன. இதுவரைக்கும் வந்து இந்த விதமான ஒரு விசாரணைகளோ நடைபெறவில்லை. அவருக்கு மரணச்சான்றிதழ் கொடுத்துள்ளீர்கள், காணாமல் ஆக்கப்பட்ட மரணச்சான்றிதழ் கொடுத்துள்ளீர்களே தவிர வந்து அவர் எப்படி காணாமல் ஆக்கப்பட்டார் என்ற விடயம் இதுவரைக்கும் வெளிவரவில்லை. ஒரு விசாரணை நடக்கவும் இல்லை. இதுவரை காலம் ஒரு விசாரணை நடக்காமல் மறைக்கப்பட்ட போல் உள்ளது வந்து ஒரு மிகவும் கவலைக்குரிய விடயம். இதற்கு யார் பொறுப்பு என்பது முக்கியமல்ல. இப்போது உண்மை கண்டறியப்பட வேண்டும், கண்டறியப்பட்டு அதில் சம்பந்தப்பட்டவர்கள் சட்டத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என்பதே எமது கோரிக்கையும் இன்றைய கவனயீட்டு போராட்டத்தின் முக்கிய நோக்கமாகும்
என்றார் கிழக்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் கலாநிதி ஜே கெனடி.
ஆர் உதயகுமார். கிழக்கு பல்கலைக்கழகம் தமிழ் ஆயுதமேந்திய கிளர்ச்சி உச்சகட்டத்தில் இருந்த போதும், பின்னர் 2004 விடுதலை புலிகள் இயக்கம் பிளவுண்ட போதும் பெரும் அழுத்தங்களையும் வன் செயல்களையும் சந்தித்தது. இந்த காலகட்டத்தில் இதே போன்ற நெருக்கடியை தனிப்பட்ட வகையில் எதிர்கொண்ட கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் கலாநிதி யு வி தங்கராஜாவிடம் அப்போது நிலவிய சூழ்நிலை குறித்து கேட்டார் மணிவண்ணன்.
அதாவது பிளவுக்கு பிறகு பொதுவாகவே புலிகளிடமிருந்து, அதாவது கிழக்கு மாகாண சேர்ந்தவர்கள், சந்தேகத்துக்குரியவர்கள், கிழக்கு மாகாணம் இந்த பிளவுக்கு முக்கிய பங்கை வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. அதுவும் குறிப்பாக கிழக்கு பல்கலைக்கழகத்திலிருந்துதான் இந்த பிளவுக்கான ஒரு காரணங்கள் உருவாகின என்று புலிகளால் நம்பப்பட்டது, அல்லது அவர்கள் நம்புவதாக ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கினார்கள். அந்த அடிப்படையிலே கிழக்கு பல்கலைக்கழகத்திலும் இந்த நெருக்கடிகளின் உணர்வுகள் எதிரொலிக்க துவங்கின.
அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தன என்று கருதலாமா?
அதாவது இரண்டு வகையான சம்பவங்கள் நடந்தன. ஒன்று, புலிகளுக்கு எதிராக, அதாவது கிழக்கு மாகாணத்தை முதன்மைப்படுத்தியவர்களுக்கு எதிராக புலிகளிடமிருந்து எதிர்ப்புகள், அதாவது புலிகளிடமிருந்து அழுத்தங்கள் உருவாகின. கொலைகள், கொலை செய்வதற்கான முயற்சிகள் என்ற விடயங்கள் நடந்தன. அதே போல அதற்கு எதிராக கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த இவர்களிடம் இருந்து, இவர்கள் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்துவர்கள், அவர்களுக்கு இங்கு இனி வேலை இல்லை என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு எதிரான அழுத்தங்களும் நடந்தன. ஆக இரண்டு வகையிலும், இரண்டு யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிராக இந்த உணர்வுகள் பல்கலைக்கழகத்திலே மேலோங்கினது உண்மை. அதன் விளைவுகளும் அங்கு பல்வேறு வகையில் எதிரொலிக்க துவங்கின.
ஆனால் உண்மையிலே உயர்கல்வி நிறுவனத்தில் பணியாற்றிய இந்த கல்வியாளர்கள் எல்லாம் அந்த மாதிரி பிராந்தியவாதத்தின் தாக்கத்தால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள், அவர்களே இந்த பிராந்தியவாதத்தை முன்னெடுத்து சென்றார்கள் என்று சொல்ல முடியுமா?
அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால், அதாவது கிழக்கு பல்கலை பொறுத்தவர்களே பொதுவாக, அதாவது கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் என்ற அளவில் தான் அங்கு இருந்த விரிவுரையாளர்கள் அனைவருமே செயற்பட்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய எண்ணம். ஏதோ ஒரு சில மட்டத்திலே சில சில அபிப்பிராயங்கள் உணர்வுகள் இருந்தாலும், விரிவுரையாளர்கள் மட்டத்திலே பல்கலைக்கழக மாணவர்கள், அது எங்களுடைய கிழக்கு, அதாவது தமிழ் பல்கலைக்கழகம் அவது சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற உணர்வு தான் மேலோங்கியிருந்தது என்றுதான் நான் சொல்வேன்.
இந்த நெருக்கடியின் தாக்கத்தினால் இந்த கிழக்கு பல்கலைக்கழகம் அதனுடைய செயற்பாடுகள், கல்வி பணிகள், இந்த கற்கை பணிகள் எல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதாக நீங்கள் கருதுகிறீர்கள்?
ஆரம்பத்தில் இருந்தே, அதாவது விடுதலை இயக்கங்கள் பல்கலைக்கழகத்தை ஒரு முக்கிய தளமாக பாவிக்க முயற்சி செய்தன. சில சந்தர்ப்பங்களிலே அவர்கள் அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். அதன் விளைவுகள், அதாவது பல்கலைக்கழகம் முழுமையாக புலிகளுடைய அந்த தாக்கம் இருந்த நிலையிலே அங்கிருந்த விரிவுரையாளர்கள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருந்தது.
கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் கலாநிதி யு வி தங்கராஜா. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.